2022 ஜூலை மாத தென்றறிதலில் சிகாகோ இலினாயிலிருந்து சித்ராங்கி எழுதியுள்ள புவா எப்போ வரும் என்னும் சிறுகதை ஒலிவடிவம். சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வருடம் 1988. பம்பாய் செம்பூரில் வாசம். பம்பாய் என்றாலே இட நெருக்கடிதான். 4 மாடி கட்டிடத்தில் முதல் மாடியில் 700 சதுர அடி வீடு, சிறு சமையலறை, அத்துடன் இன்னும் 2 சிறிய அறைகள். அப்புறம் எனக்கும் என் 2.5 வருட மகளுக்கும் பிடித்த சிறிய நிலா முற்றம், பால்கனி. இருக்கும் இடத்தை துப்புரவாக வைத்து கொண்டு மணக்க மணக்க காலையிலும் மாலையிலும் 2 வேளை சமைத்து கொண்டு புத்தகங்கள் படித்து கொண்டு வானொலியில் பாட்டு கேட்டுக்கொண்டு பொழுது போய்கொண்டிருந்தது. செல்ல மகளுக்கு புத்தகம் படித்து கதை சொல்வது, அவளுடன் விளையாடுவது, பாடி காண்பிப்பது என்று எனக்கு நேரம் அவளுடன் மிக சுவாரஸ்யமாக போகும். மகள் தமிழில் நிறைய பேசுவாள், ஆங்கிலமும் ஹிந்தியும் கொஞ்சம் பேசுவாள். எனக்கும் அவளுக்கும் 28 வயது வித்தியாசம். இருப்பினும் அவள்தான் என் மிகச்சிறந்த தோழி. அவளை இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு பால்கனியில் நின்று தம்ளரில் இருக்கும் பாலை ஒவ்வொரு தேக்கரண்டியாக அவளுக்கு தினமும் 2 அல்லது 3 முறை புகட்டுவேன். பாலை குடிக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்வாள். உனக்கு ஊசி தொண்டையா என்று கேட்டு சிரிப்பேன். அவளுக்கு அர்த்தம் புரியாத போதும் கிளுக்கென்று பதிலுக்கு சிரிப்பாள். கீழே கட்டிடத்துக்கு வெளியே மற்ற குழந்தைகள் விளையாடும் சமயம் அவள் பால்கனியில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் பாலோ சாப்பாடோ சீக்கிரம் இறங்கும். ஆனால் மற்ற குழந்தைகள் அங்கு சாயங்காலம் தவிர மற்ற நேரங்களில் வரமாட்டார்கள். வீட்டை சுற்றி இருக்கும் மரங்களில் குருவிகள் இருக்கும். ஆனால் அவற்றை கண்டுபிடித்து வேடிக்கை பார்க்க குழந்தைக்கு தெரியாது. கீழ் வீட்டில் ஒரு அருமையான தமிழ் மாமியின் குடும்பம் இருந்தது. மாமி தினமும் காக்கைக்கு சாதம் வைக்காமல் சாப்பிட மாட்டார். தினமும் 4:30 மணிக்கு கா கா என்று மாமியின் குரல் கேட்கும். 4-5 காகங்கள் மாமி வைக்கும் சாதத்தை கொத்தி தின்றுவிட்டு விரைவாக பறந்துவிடும். அந்த காக்கைகள் எங்கள் பால்கனிக்கு வரக்கூடாதோ, குழந்தைக்கு வேடிக்கை காட்டி சீக்கிரம் சாப்பாடு ஊட்டி விடலாமே என்று தோன்றும். நானும் காக்கைக்கு சாதம் வைக்க ஆரம்பிக்கலாமே என்று ஏனோ எனக்கு தோன்றவில்லை. அவை சீக்கிரம் பறந்துவிடும் அல்லது பால்கனியை அசுத்தம் செய்யும் என்று எண்ணமோ என்னவோ தெரியவில்லை. பால்கனியில் குட்டை மதில் சுவருக்கு வெளியே இருபுறமும் மரக்கட்டை அடித்து இடையே இரும்பு கம்பி 3 வரிசையில் கட்டியிருக்கும். தினமும் துணிகளை துவைத்த பின் அதில் தான் உலர்த்துவேன். காக்கை வந்தால் துணிகளில் எச்சமிட்டு அசுத்தப்படும். அதனால் வேண்டாம் என்று எனக்கு தோன்றியிருக்கலாம். கீழே மாமி வீட்டில் புதிதாக சில அலமாரிகள் வாங்கினார்கள். இரும்பு கம்பியாலான 4 பக்கமும் திரவையாக இருந்த பழைய அலமாரிக்கு அவர்களது வீட்டில் இடமில்லாமல் போனது. உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ என்று என் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தார். அதை நான் பால்கனியில் வைத்தேன். பிளாஸ்டிக் வாளி, பூந்தொட்டி, மண் தொட்டிகள், எடைக்கு போட வேண்டிய பழைய செய்தித்தாள்கள் இவற்றை தற்போதைக்கு அலமாரியில் அடுக்கினேன். அடுத்த மாதம் அலமாரி தட்டுகளில் மண் தொட்டிகளில் பல வண்ண பூச்செடிகள் வளர்க்க எனக்கு எண்ணம் இருந்தது. எப்போதும் போல் ஒரு நாள் இடுப்பில் குழந்தை, தம்ளரில் பால் சகிதம் பால்கனிக்கு வந்தேன். திடீரென பறந்து வந்த ஒரு புறா பால்கனி மதில் சுவர் கம்பியில் உட்கார்ந்தது. இன்னொரு புறாவும் பறந்து வந்து அதன் பக்கத்தில் அமர்ந்தது. 2 சிறிய கண்களை உருட்டி கழுத்தை வளைத்து தலையை திருப்பி எங்களை நோட்டம் விட்டன. நாங்கள் நின்ற இடத்திலிருந்து அசையவில்லை. என் மகளும் சத்தம் ஏதும் எழுப்பவில்லை. 4-5 நிமிடங்களில் புறாக்கள் பறந்து போய்விட்டன. குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டே சீக்கிரம் பால் குடித்து விட்டாள். டம்ளர் காலியானது. புறா எப்போ வரும் என்று கேட்டாள். நாளைக்கு என்று சும்மா சொல்லி வைத்தேன். அப்போது பம்பாய் வானொலியில் மாலை 4-5 மணி வரை மட்டும் ஹிந்தி அல்லாத பிறமொழி திரைப்பட பாடல்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஒலிபரப்பாகும். 15 நிமிடங்கள் ஒவ்வொரு மொழி பாடலுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும். வீட்டில் கேசட் பிளேயர், டேப் ரெக்கார்டர் எதுவும் இருக்கவில்லை. ஆகவே நானாக பாட்டு போட்டு கேட்க முடியாது. இந்த 15 நிமிட தமிழ் பாடல் வானொலி ஒலிபரப்புக்காக தினமும் காலையிலிருந்தே காத்து கொண்டிருப்பேன். அன்று மதியம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. ஓ பக் பக் பக்கும் மாடப்புறா என்ற பாட்டு வானொலியில் மிதந்து வந்தது. நானும் மகிழ்ச்சியுடன் காலையில் என் வீட்டில் வந்த மாடப்புறாக்களை மனத்தில் எண்ணியபடி கூடவே பாடிக்கொண்டேன். அடுத்த நாள் புறாக்கள் மீண்டும் வந்து மதில் சுவரில் உட்கார்ந்து விட்டு சில நிமிடங்களில் பறந்து சென்று விட்டன. அதற்கடுத்த நாள் பால்கனியிலிருந்து வந்த பலதரப்பட்ட சத்தத்தால் குழந்தையின் மதிய உறக்கம் தடைப்பட்டது. எட்டி பார்த்தேன், பக் பக் சத்தம். இரும்பு அலமாரியில் நான் வைத்திருந்த வாளிகள் மண் தொட்டிகள் தள்ளிவிடப்பட்டிருந்தன. புறாக்கள் வருவதும் பறந்து போவதுமாக இருந்தன. அவைகளின் அலகுகளில் அவை தேர்ந்தெடுத்த குச்சிகள், நார்கள், குப்பை செட்டைகள் இவையாவும் அலுப்பில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டன. இரும்பு அலமாரியில் நான் வைத்திருந்த பழைய செய்தித்தாள்களின் மேல் புறாக்கள் கூடு கட்ட ஆரம்பித்தன. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, 2 நாட்களாக இந்த புறாக்கள் வந்த காரணம் இந்த இடத்தில் தங்களுக்கு ஆபத்தில்லை என்று உறுதி செய்து கொண்டு பின்னர் கூடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றன. கூடு நான் பார்க்கும் உயரத்தில் கட்டப்பட்டு கொண்டிருந்ததால் நான் தினமும் தள்ளி நின்று கூர்ந்து கவனித்து வியப்பேன். 5-6 நாள்களில் கூடு பூர்த்தியானது. அற்புதமான வேலைப்பாடு. பால்கனி ஓரம் முழுதும் புறாக்களின் எச்சம் நான் தினமும் துவைக்கும் துணிகளை உலர்த்த இடைஞ்சலாக இருந்தது. இருப்பினும் அந்த சமயம் எனக்கு அது பொருட்டாகவே படவில்லை. நான் இந்த புறாக்களோடு மனத்தளவில் முண்டிவிட்டேன். பிறகு 2 நாள்களுக்கு புறாக்களை பார்க்கவில்லை. அடுத்த நாள் ரோஜா நிறமும் வெள்ளை நிறமும் கலந்த நிறத்தில் 2 முட்டைகள் கூட்டில் இருந்தன. ஒரு புறா தன் பவளமல்லி நிற கால்களால் முட்டைகள் மேல் கிட்டத்தட்ட நின்று பின்னர் அவற்றின் மேல் உட்கார்ந்து தன் இறக்கைகளுக்குள் முட்டைகளை அடக்கிக் கொண்டது. உட்கார்ந்த புறா இடத்தை விட்டு எழவில்லை, அசையவில்லை. அடைக்காக்கும் பறவை உணவு தண்ணீர் உட்கொள்ளாது என்று என் உள்மனதுக்கு தெரிந்தது. இருந்தும் புறாவுக்கு எந்த உணவு பிடிக்கும்? காக்கை போல் சாதம் சாப்பிடாதே, வேறு என்ன கொடுப்பது என்றெல்லாம் யோசித்து சரி தண்ணீர் வைப்போம் என்று ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர் வைத்தேன். அதையும் புறா சீந்தவில்லை. 2 நாள்களில் முட்டையின் ஓடு விரிசல் விட்டு குஞ்சுகள் வெளிவந்தன. குஞ்சுகள் வெளிர் ரோஜா நிறத்தில் வழுக்கும் என்று நினைக்க வைக்கும் முழுமொழுப்பான தோலுடன் இருந்தன. முடி இறகுகள் அதிகம் இல்லை. அசப்பில் கிட்டத்தட்ட கழுகு போல் இருந்தன. புறாக்களின் போக்குவரத்து இப்போது அதிகமாகிவிட்டது. வருவதும் போவதும் குஞ்சுகளுக்கு புழு மாதிரி எதையோ ஊட்டி விடுவதுமாக எச்சம், சத்தம், குப்பைகள் எல்லாம் அதிகமாகிவிட்டன. பெரிய புறாக்களின் இறகுகள் தரை முழுவதும் வீழ்ந்திருந்தன. கூட்டி பெருக்கி தள்ளுவதே எனக்கு வேலையாகிவிட்டது. கோழி வளர்க்கும் வீடு போல் நாசியில் ஏறிய நெடியையும் தாண்டி நானும் என் மகளும் புறா குஞ்சுகளை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தோம். ஓ பக் பக்கும் மாடப்புறா பாட்டை என் வாய் முணுமுணுத்த வண்ணமே இருந்தது. மழைக்காலம் ஆரம்பித்தது. மழை தூறல் புறாக்களின் நெடியை காற்றுடன் சுமந்து வந்து மூக்கில் செலுத்தியது. குஞ்சுகள் சாரலில் ஈரமாகி தமக்கு இல்லாத இறகுகளை சிரித்து கொண்டன. கீச் கீச் என்று பலமான சத்தம் வேறு. இறை தேடச் சென்ற புறாக்கள் இன்னும் திரும்பவில்லை. மழையில் இறை சீக்கிரம் அகப்படவில்லை போலும். மகாராஷ்டிரத்தில் பருவமழை காலம். அன்று மழை தூறிக்கொண்டு இருந்தது. திடீரென ஒரு அண்டங்காக்கை சரேல் என்று எங்கிருந்தோ பறந்து வந்து புறாக்கூட்டை நெருங்கியது. கண்ணிமிக்கும் நேரத்தில் குஞ்சுகள் இரண்டையும் கால்களில் பற்றி கொண்டு பறந்தது. இப்போது இறைதேழச் சென்ற புறாக்கள் திரும்பி கொக்கரித்தபடி அண்டங்காக்காயின் இருபுறமும் விரட்டி பறந்ததில் ஒரு குஞ்சு காக்கையின் கால் பிடியிலிருந்து நழுவி 1 மாடி உயரத்திலிருந்து சொத்தென்று தரையில் விழுந்தது. அண்டங்காக்காய் புறாக்களை விட வேகமாகவும் கிட்டத்தட்ட செங்குத்தாகவும் பறந்து வானத்தில் மிக உயரத்திற்கு போய்விட்டது. புறாக்களால் அண்டங்காக்கையின் வேகத்திற்கும் உயரத்திற்கும் ஈடு கொடுக்க முடியவில்லை. புறாக்கள் களைத்து போய் திரும்பின. பால்கனியின் மதில் சுவரில் உட்கார்ந்தன. அவை வேகமாக மூச்சு விட்டதாக எனக்கு தோன்றியது. புறாக்கள் தாங்கள் கட்டிய கூட்டின் பக்கமே திரும்பவில்லை. கீழே விழுந்த குஞ்சை போய் பார்க்கவும் இல்லை. 2-3 நிமிடங்கள் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தன. பின்னர் ஒரு தீர்மானம் எடுத்தது போல் 2 ஒரே நேரத்தில் சிறகை விரித்து பறந்து மறைந்தன. நான் மாடிப்படி இறங்கி கீழே விழுந்த குஞ்சுக்கு என்ன ஆயிற்று என்று பார்க்க போனேன். அது கால் ஒடிந்து அலகு பிளந்து உடல் வளைந்து ஈர மண்மேல் இறந்து கிடந்தது. பார்க்க மனம் தாழவில்லை. அடுத்த நிமிடமே 4 கால் பாய்ச்சலில் படிகளில் ஏறி வீட்டிற்கு திரும்பிவிட்டேன். வானம் இருண்டது. பளிச்சு பளிச்சென்று மின்னல் அடித்து கட்டிடங்களையும் மரங்களையும் விட்டுவிட்டு கண்ணுக்கு காட்டியது. தொடர்ந்து வெகு சப்தமாக இடி இடித்தது. காற்று ஊய் ஊ என்று வேகமாக அடித்து வீட்டை சுற்றியிருந்த மரங்களை பேயாட்டம் போட வைத்தது. அடைமழை கண்ணை மறைக்கும் அளவு வலுத்து கொட்டியது. பருவமழையின் சீற்றம். 40 நிமிடம் மழை ஓயவில்லை. மழை நின்றபோது 4 விரல் ஆழத்திற்கு பால்கனியில் சேர்ந்திருந்த மழை நீர் மெதுவாக வடிய ஆரம்பித்ததை பார்த்து மறுபடி சென்றேன். தூங்கி எழுந்து வந்த என் மகள், அம்மா பூவா பார்க்கலாமா என்றாள். இல்லம்மா இப்போ இங்கே இல்லை, பறந்து போயிடுத்து என்றேன். நான் பாடுறேன், பூவா வரும் பாருங்கோ என்று சொல்லி பக்கும் பக்கும் பூவா என்று மழலையில் பாட, அதைத் தொடர்ந்து அந்த பாடலை புறாக்களுக்கு கடைசி மரியாதையாக நினைத்து நான் பாடி முடித்தேன். என் கண்களில் ஊறிய நீரை அவள் பார்க்க வேண்டாம் என்று உணர்ந்து தலை குனிந்து தரையை பார்த்தேன். பால்கனியில் தேங்கிய நீரில் எனக்கு என் கண்ணீர் படலம் தாண்டி குஞ்சுகளும் புறாக்களும் நிழலாக பிரமையாக தெரிந்தன. 2 சொட்டு கண்ணீர் அவைகளுக்கு அஞ்சலியாக தெரித்து விழுந்து தெளிவான மழை நீரில் கலந்தது. என் மகள், அம்மா பூவா எப்போ வரும் என்று கேட்டாள். எனக்கு புறாக்கள் எவ்வளவு மாதத்திற்கு ஒருமுறை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் என்பதெல்லாம் தெரியாது. அடுத்த வாரம் மறுபடி வரும் என்று ஏதோ சொல்லி வைத்தேன் கனத்த மனத்துடன். புறாக்கள் திரும்பி வரவே இல்லை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.